வணக்கம் அன்பு நெஞ்சங்களே, சங்கநாதம் வானொலியை பிளானட் எஃப்எம் 104.6 அலைவரிசையிலும் மற்றும் ஆஸ்திரேலியாவில் இருந்து 24 மணி நேரமும் உலக தமிழ் உறவுகளோடு உறவாட எமது இன்ப தமிழ் மொழியினை சங்கநாதத்தில் முழங்க கேட்பி. இன்று ஜூலை மாதம் 30 திகதி, வருடம் 2021, எம் தமிழுக்கு ஆடித்திங்கள் 14 நாள், இஸ்லாமியர்களுக்கு துல்ஹஜ் 19 ஹிஜ்ரி 1442. சங்கநாதத்தின் முதல் ஒலியாக திருக்குறள். குறளோடு பொருள் சொல்ல வந்திருப்பவர் மெர்வின் கான்ஸ்டன்டைன் அவர்கள். வணக்கம் ஐயா.
நல்ல நூல்கள் கற்கந்தோறும் புதிய புதிய நயங்களை தருவது போல பண்புடையவர்களோடு கொண்ட நட்பு அவர்களுடன் பழகுந்தோறும் இன்பம் தரும். நல்ல நூல்கள் கற்கந்தோறும் புதிய புதிய நயங்களை தருவது போல பண்புடையவர்களோடு கொண்ட நட்பு அவர்களுடன் பழகுந்தோறும் இன்பம் தரும். இன்றைய சிந்திக்கும் வேளை நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்க இருப்பது திருக்குறளின் 79 அதிகாரமான நட்பு என்னும் அதிகாரத்தின் 3 குறள், 783 குறள். நவில்துறும் நூல் நயம் போலும் பயில்துறும் பண்புடையாளர் தொடர்பு. நவில்துறும் நூல் நயம் போலும் பயில்துறும் பண்புடையாளர் தொடர்பு. பலமுறை படித்த நூல்தான், ஆயினும் ஒரு புது கருத்து தோன்றும் போது இன்பம் உண்டாகும். பழகிய செய்திதான், ஆயினும் சொல்லும் முறையில் ஒரு புதிய நயம் தோன்றும் போது இன்பம் உண்டாகும். இப்படி எல்லா நூலும் இருக்காது. ஒரு பெரிய இலக்கியம் இப்படி இருக்கும். அதனால் அது என்றும் இனிக்கிறது, எங்கும் இருக்கிறது. எண்ண எண்ண எண்ணம் ஊறுவதால் அந்த இலக்கியம் அமுத சுரபி. நம்மையே மறந்து அதில் ஈடுபடுவதால் அது சொர்க்கம். ஓசை நலம், சொல்லின்பம், பொருளாளம், புறநூல் தொடர்பு, இவையெல்லாம் தவிர உணர்வை காட்டும் கலைப்படைப்பு, அதுவே கவிதை என்னும் சரக்கு. இவையெல்லாம் இலக்கிய இன்பத்தை தேயாமல் வைத்திருக்கும் இரகசியம். நட்பும் இது போன்றது. அலுப்பு செழிப்பு இல்லாத ஒரே உறவு நட்புத்தான். பெரிய அரண்மனை அதன் வாயில் திறந்திருந்தால் அதன் ஒவ்வொரு பகுதியையும் பார்த்து இன்புறலாம். அதுபோல மனிதனின் ஆளுமை என்ற அரண்மனையில் நட்பு என்ற அன்புரிமை கதவு திறந்து விட்டால் கலந்து பழகுவது என்ற பேரின்பம் அல்லவா கிடைக்கிறது. பாலும் தேனும் கலந்த சுவையல்லவா இது. யாமே பிரிவின்றி இயந்த துவரா நட்பின் இருதலை புள்ளின் ஊர் ஈரம்மே என்று சொல்லுகிறாள் ஒருத்தி அகனானூரில். தோழியும் அவளும் கொண்ட நட்பு கசந்து போகாதது. இருவரும் பிரிவதே இல்லை, இரண்டுதலை ஆனால் ஒரே உடல். இப்படி ஒரு பறவை இருந்தால் அதை போன்றவர்கள் இவர்கள். அப்படி ஒரு கலப்பு. பறந்து கிடக்கும் ஆளுமை பண்பை புரிந்து கொள்ளும் போதெல்லாம் இன்பம். இந்த இன்பம் நட்பை தேயாமல் வைத்திருக்கும் ரகசியம். நவில்தொறும் நூல் நயம் போலும் பயில்தொறும் பண்புடையாளர் தொடர்பு. இன்றைய சிந்திக்கும் வேளை நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டது திருக்குறளின் 79 அதிகாரமான நட்பு என்னும் அதிகாரத்தின் 3 குறள், 783 குறள்.
நன்றி ஐயா. இனி நம் சிந்தனைக்கு விருந்தாக நற்சிந்தனை. நமக்காக கலையகத்தில் ராதாகிருஷ்ண சர்மா, பரமேஸ்வர சர்மா அவர்கள். வணக்கம் ஐயா.
அன்பின் வானொலி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்களுடன். மீண்டும் நிகழ்ச்சிகளோடு இணைந்து உங்கள் சிந்தை குளிர வைப்பதில் மகிழ்வடைந்து இன்றைய நச்சிந்தனை நிகழ்ச்சியில் நாம் இன்று வாழுகின்ற சூழ்நிலைக்கேற்ற சிந்தனை கதையொன்று கேட்டு சிந்தித்திருப்போம். வாருங்கள். ஒரு வீட்டில் எலியொன்று இரவு நேரம் தனக்கு இரை தேடுவதற்காக வெளியே புறப்பட்ட வேளை வீட்டின் எஜமானும் எஜமானியும் ஒரு எலிப்பொறி வாங்கி வந்து வைத்திருப்பதை பார்த்து பதறியடித்து கொண்டு ஓடிப்போய் வீட்டில் இருந்த கோழியிடம் சொன்னது. கோழியோ அதை பற்றி சிறிதும் அக்கறைப்படாமல், இது உன்னை பொறுத்தவரை கவலைப்பட வேண்டிய விடயம், ஆனால் எனக்கு இதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை என்று பதில் கூறியது. அதே விடயத்தை பக்கத்தில் இருந்த வான்கோழியிடம் கூறிய போதும் அதே பதில்தான் கிடைத்தது. இதனால் மனமுடைந்து போய் அங்கே இருந்த ஆட்டிடம் போய் கூறியது. ஆடும் அதே பதிலைத்தான் கூறியது. மனமுடைந்து போயிருந்த எலி பதற்றத்துடன் தனது வலைக்கு திரும்பியது. இரவு எலிப்பொறியில் ஒரு மீன்துண்டை வைத்துவிட்டு தூங்கப் போனார்கள் எஜமானும் அவரது மனைவியும். சிறிது நேரத்தில் டமால் என்று ஒரு சத்தம் கேட்கவே எலி மாட்டிக்கொண்டு விட்டது என்று நினைத்து எஜமானின் மனைவி ஓடி வந்து எலிப்பொறியை தூக்க, எலிப்பொறியில் மாட்டிக்கொண்டு துடித்து கொண்டிருந்த பாம்பு அவளை கடித்து விட்டது. உடனே வைத்தியசாலைக்கு எடுத்து சென்று ஊசி போட்டுக்கொண்டு எஜமானின் மனைவியை வீட்டுக்கு கொண்டு வந்ததும் காய்ச்சல் வந்துவிட்டது. அங்கிருந்த மூதாட்டி ஒருவர், இந்த காய்ச்சலுக்கு கோழி சூப் அருந்தினால் சரியாகிவிடும் என்று யோசனை கூறினாள். கோழிக்கு வினை வந்தது. அடித்து சூப் செய்யப்பட்டு பரிமாறப்பட்டது. மறுநாள் மனைவியை பார்க்க எஜமானரின் உறவினர்கள் தகவல் அறிந்து வந்தனர். அவர்களுக்கு பரிமாற வான்கோழியை அடித்து சமைத்தார்கள். சில நாட்களில் எஜமானின் மனைவியின் உடல் நலம் முழுவதும் தேறியது. மனைவி பிழைத்ததை கொண்டாட ஊருக்கே விருந்து வைத்தார். ஆட்டை அடித்து கறி சமைத்து பரிமாறி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். அத்தனை நிகழ்வுகளையும் வருத்தத்துடன் எலி கவனித்துக் கொண்டிருந்தது. வீட்டின் எஜமான் தன் மனைவிக்கு பாம்பு கடிப்பதற்கு காரணமான எலிப்பொறியை தூக்கி பரணில் போட்டுவிட்டார். ஆம் அன்பர்களே, அருகில் இருப்பவர்கள் தனக்கொரு பிரச்சனை என்று வந்தால் என்ன என்றாவது கேளுங்கள். ஏனென்றால் யாருக்கு என்ன பிரச்சனை எப்போது வரும் என்று எவருக்குமே தெரியாது. அந்த பிரச்சனை நமக்கும் வரலாம், அடுத்த தடவை நம்முடையதாகவும் இருக்கலாம். நன்றி, வணக்கம்.
சிவா எலக்ட்ரிக்கல்ஸ் அண்ட் சவுண்ட் சர்வீஸ். உங்கள் வீடுகள் தொழில் புரியும் இடங்களில் மின்சார வடிவமைப்புகள், திருத்த வேலைகளுக்கும் நியாயமான செலவில் சேவைகளை பெற ஆக்லாந்தில் நீங்கள் நாட வேண்டியவர்கள் சிவா எலக்ட்ரிக்ஸ் அண்ட் சவுண்ட் சர்வீஸ். நியூசிலாந்து அரசாங்கத்தின் சிறப்பு சான்றிதழ் பெற்ற நம்பிக்கையான நிறுவனம். வாடிக்கையாளர்களின் தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி துரிதமாகவும் நேர்த்தியாகவும் தமது சேவைகளை வழங்கி வருகிறார்கள். சிவா எலக்ட்ரிக்கல்ஸ் அண்ட் சவுண்ட் சர்வீஸ். திருமண நிகழ்வுகள் மற்றும் குடும்ப நிகழ்வுகள், மேடை நிகழ்வுகளுக்கும் ஒலி ஒளி அமைப்புகள் வழங்கி வருகிறார்கள் சிவா எலக்ட்ரிக்ஸ் அண்ட் சவுண்ட் சர்வீஸ் ஸ்தாபனத்தினர். தொடர்பு கொள்ள லக்ஷான் 0-21-83-53-53 அல்லது 0-20-43-69-69.
SVS Panel and Paint Auto Service Limited. உங்கள் வாகனங்களில் திருத்தி வேலையா? எங்கே யாரிடம் போவது என யோசிக்கிறீர்களா? உங்கள் சகலவிதமான பழுதுடைந்த வாகனங்களையும் குறித்த நேரத்தில் குறித்த நாட்களில் மறு சீரமைத்து உத்தரவாதத்துடன் விரைவாகவும் தரமாகவும் செய்து தர காத்திருக்கிறார்கள். SVS Panel and Paint Auto Service ஸ்தாபனத்தார். இடம் 13i Ryan Place, Manuka City. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 0-21-17-89-645. மேலதிக தொடர்புகளுக்கு 0-921-89-645. SPS Panel and Paint Auto Service Limited.
அம்மாவிடம் அடி வாங்கி பாட்டியிடம் ஆறுதல் தேடிய நாட்கள் இன்றைய சந்ததிக்கு பெரும்பாலும் கிடைப்பதில்லை. இதை பற்றி பேசுகின்றார் மெல்பனிலிருந்து லிச்சு.
முதியவர்கள் நம் வீட்டின் விலை மதிப்பற்ற சொத்துக்கள். தாத்தா பாட்டிகளுடன் வசிக்கும் குடும்பம் பாக்கியசாலிகள். அதில் எந்தவித மாற்றுக் கருத்தும் இல்லை. அவர்களது வாழ்க்கையின் சுவாரஸ்யமான அனுபவங்கள் பாடசாலையில் கூட கற்க முடியாது. அவர்கள் நடமாடும் நூலகம். அவற்றை படிப்பதற்கு நாங்கள் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். முக அட்டையை வைத்து புத்தகத்தை எடை போடக்கூடாது. அதேபோல் முதிர்ந்த தோற்றத்தை வைத்து அவர்களை குறைவாக எடை போடக்கூடாது. சுருங்கிய கண்ணின் கடைப்பார்வை அழகு, பொக்கை வாய்ச்சிரிப்பு அழகு, மெலிந்த உடலின் நடை அழகு, நரைத்த முடி அழகு, நடையில் தெரியும் நடுக்கம் அழகு, கேட்பதில் கொஞ்சம் தயக்கம் அழகு, தேவையில் நிறைந்த ஏக்கமும் அழகு, பாசத்தில் நிறைந்த பார்வையும் அழகு, முதுமை தனி அழகு என்று எங்கேயோ படித்த கவிதைதான் ஞாபகத்துக்கு வருகிறது. அவர்களும் குழந்தையாக இருந்துதான் பல அனுபவங்களை தாண்டி முதிர்ந்த பருவத்தை அடைந்திருக்கிறார்கள். ஓடி ஆடி விளையாடி சந்தோஷமாக சுதந்திரமாக இருந்த அவர்கள் பொழுதுபோக்கையும் சுதந்திரமான தருணங்களையும் படிப்படியாக குறைத்து விடுகிறார்கள். சுயமாக இயங்கிக் கொண்டிருந்தவர் ஓய்வு அடைகின்றனர். நண்பர்களை சந்தித்து பேச சிலருக்கு முடியாமல் போய்விடுகையில் அவர்களது எதிர்பார்ப்பு, பொழுதுபோக்கு, ஆசை எல்லாமே முடங்கிவிட ஆரம்பித்துவிடும். ஓய்வு முக்கியம், ஆனால் பேச்சு துணை அவர்களுக்கு மிகவும் அவசியம். இல்லையெனில் மன அழுத்தத்திற்கு ஆளாகி தவிப்பார்கள். குடும்பத்தில் உள்ளவர்கள் அவர்களுடன் அமர்ந்து உரையாட வேண்டும். குறிப்பாக குழந்தைகளை அவர்களுடன் பழகவிட வேண்டும். அவர்களுக்கு இந்த வயதில் பேச்சு போல ஒரு சுவாரஸ்யமான தன்னம்பிக்கை கொடுக்கும் விஷயம் வேறு இருக்க முடியாது. அவர்களையும் குடும்ப விஷயங்களில் ஈடுபடுத்த வேண்டும். அதற்காக வேலைகளை அவர்களிடம் திணிப்பதாக பொருளில்லை. அவர்களுடைய மௌனத்தை சாதகமாக பயன்படுத்தாமல் அந்த மௌனத்தின் காரணம் அறிய வேண்டும். அவர்களுடைய விருப்பு வெறுப்புகளை கேட்டறிந்து உடல்நிலைக்கும் மனநிலைக்கும் ஏற்றவாறு நிலைமைகளை அமைத்துக் கொடுக்க வேண்டும். அவர்களும் குழந்தை குணம் கொண்டவராகிவிடும் நிலையில் அன்பும் ஆதரவும் காட்ட வேண்டும். முதியோரின் அன்பும் ஆதரவும் குழந்தைகளுக்கு ஒரு வரப்பிரசாதம். முதியோர்களுடன் வளரும் குழந்தைகளுக்கு பொறுமையாக விஷயங்களை கையாளுவது, வித்தியாசமான வாழ்க்கைச் சூழல், குணாதிசயங்கள், கருத்துக்கள் உள்ள மனிதர்களோடு சுலபமாக பக்குவமாக கையாளும் தன்மை இயல்பாகவே வந்துவிடும். நாமும் ஒரு நாள் முதுமையை தழுவிக்கொள்ளப் போகிறோம். வீட்டில் உள்ள முதியவர்களை நாம் மரியாதையோடு நடத்தி வந்தால்தான் நமது குழந்தைகளும் வளர்ந்த பின் நம்மிடம் மரியாதையாக நடந்து கொள்வார்கள். அதை அறிந்து மரியாதையோடும் புரிந்துணர்வோடும் பழகி வருவது மகிழ்ச்சியை கொடுக்கும். வீட்டிலேயே இருக்கும் தாத்தா பாட்டிகளுக்கு மனச்சோம்பலும் உடல் சோம்பலும் சுலபமாக வந்துவிடும். உங்களால் முடிந்தவரை நடைப்பயிற்சி, பூச்செடிகள் வளர்ப்பது, புத்தகங்கள் வாசிப்பது, தையல் வேலைகள் செய்வது, படங்கள் வரைதல், குறிப்பிட்ட நேரத்தில் அக்கம் பக்கத்தில் இருக்கும் குழந்தைகளுக்கு கதைகள் படித்தல், சிற்றுண்டிகள் செய்தல், அல்லது அவர்கள் வயது உள்ளவர்களை அழைத்து கடவுள் துதி பாடுவது போன்றவை செய்து வந்தால் மன அமைதி பெறலாம். முதியோர் நமது பொக்கிஷம், காப்பது நம் கடமை. நன்றி, வணக்கம்.
குழந்தைகளின் பேச்சுகளுக்கு கூட நாம் செவிமடுக்க வேண்டும். இன்றைய இளந்தளிரில் திசாகரன் கலைவாணி தம்பதியினரின் செல்வ புதல்விகளான தேரணி திசாகரன் மற்றும் கேசினி திசாகரன் நம்மோடு உரையாட காத்திருக்கின்றார்கள். முதலில் தேரணி திசாகரன் சொல்வதை கேட்போம்.
வணக்கம். எனது பேர் தேரணி திசாகரன். எறும்புகள் கடமையே கண்ணாய் எறும்புகள் ஒன்றன் பின் ஒன்றாய் மெல்லமாய் ஒன்று கொண்டிருந்தன. ஒரு மனிதன் அந்த எறும்புகளின் அணிவகுப்பில் வியந்து போனான். வெகு நேரம் அந்த எறும்புகளையே பார்த்தான். மனதுக்குள் ஒரு கேள்வி வந்தது அவனுக்கு. அந்த எறும்புகள் சண்டை போடாதா? எல்லா எறும்புகளும் ஒன்று போல் தெரிந்தன. மனிதரில் பல முகங்களை படைத்த கடவுள் எறும்புகளை ஒன்று போல் படைத்தானா? எறும்புகளில் பல முகங்கள் தோற்றங்கள் இருக்கலாம். அவர்கள் எறும்புகளுக்கே தெரிந்த ரகசியம். எறும்புகள் சண்டை போடும், அந்த அணிவகுப்பு சிதறும் என்று காத்திருந்து ஏமாந்த மனிதன் கடைசியில் சொன்னான், மனிதர்களே, எறும்புகளிடம் நான் தோற்று போனேன். எறும்புகள் கட்டுக்கோப்பானவை. அவைகளின் ஒற்றுமையை கண்டு தலை வணங்குகிறேன். அவைகளின் ஒற்றுமைக்கான ரகசியம் என்ன தெரியுமா? எறும்புகளிடம் மதங்கள் இல்லை. எறும்புகளிடம் அரசியல் இல்லை. எறும்புகள் சொத்து சேர்ப்பதில்லை. சுருக்கமாக சொன்னால் எறும்புகளிடம் இந்த மனிதர்களே இல்லை. இதில் இருந்து நாம் கற்றுக்கொள்பவை எறும்புகளை போல ஒற்றுமையாக வாழ வேண்டும். நன்றி.
நாளை உங்கள் கையில் என்றும் ஒன்றை செய்யுங்கள், ஒன்றை நன்றாய் செய்யுங்கள். அடுத்து இளந்தளிரில் திரு திசாகரன் கலைவாணி தம்பதியினரின் புதல்வி கேசினி திசாகரன்.
வணக்கம், எனது பெயர் கேசினி திசாகரன். மூதாட்டியின் மயக்கம். ஒரு கிராமத்தில் ஒரு குடும்பத்தில் இருந்த வயதான மூதாட்டி மயங்கி விழுந்து விட்டார். வீட்டில் இருந்தோர் அந்த மூதாட்டியை சுற்றி கொண்டு புலம்பினார்கள். பலர் என்ன நடந்திருக்கும் என்ற விசாரணையில் இறங்கினார்கள். சிலர் காலையில் சாப்பிடாததால்தான் மயக்கம் என முடிவு கட்டினார்கள். வேறு சிலர் இரவு சாப்பிட்ட உணவே காரணம் என்றார்கள். இப்படி குடும்பத்தவர்கள் ஆய்வில் இருந்தார்கள். எங்கோ போயிருந்த வீட்டு வேலைக்காரன் ஓடி வந்தான். நடந்ததை அறிந்து வெளியே ஓடினான். சில நிமிடங்களில் வைத்தியரோட அவன் வந்தான். மூதாட்டி மயங்கி விழுந்து எவ்வளவு நேரம் இருக்கும்? 20 நிமிடம் இருக்கலாம். இவ்வளவு பேர் இருந்தும் எவரும் உடனே என்னிடம் வரவில்லையே. வந்திருந்தால் பிரச்சனையே இல்லை. காலம் கடந்து விட்டது என்றாலும் மருந்து கொடுக்கிறேன். மருந்து கொடுத்தார் வைத்தியர். பிறகு சொன்னார், ஒரு நோயாளிக்கு தோழன் இங்கு கூடியிருக்கும் கூட்டம் அல்ல வைத்தியனே, அதனை உங்கள் வீட்டு வேலைக்காரன் தான் அறிந்து இருக்கிறான். நன்றி, வணக்கம்.
மோட்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட். அன்பான எம் தமிழர்களே, உங்களுக்கான சொந்த வீட்டை வாங்கிவிட்டீர்களா? தயக்கம் வேண்டாம், உடனடியாக நாடுங்கள். மோட்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட் குறைந்த நேரத்தில் ஹோம் லோன் பெற்றிடவும், குறைந்த செலவிலான இன்சூரன்ஸ் கிடைக்கவும், இலவச சேவைக்கு நியூசிலாந்தில் சுமார் 32 வருடகால அனுபவத்தினை பெற்ற திரு நாதன் சுவாமிநாதன். மோட்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட், இலக்கம் 619 டொமினியன் ரோட், பல்மோரல், அட்லாண்ட். Mortgage Masters Limited.
சங்கநாதத்தின் முழக்கம் நியூசிலாந்து பொது நூலகத்தில் தமிழ் நூல் வாசிக்க வாரீர். வீட்டுக்கு வெளிச்சம் தருவது சாரலம். அறிவு பாதைக்கு வெளிச்சம் காட்டுவது நல்ல புத்தகங்கள். மொழியின் புலமை பெற நல்ல புத்தகங்கள் வாசிக்க வேண்டும். வாசிப்பு பழக்கம் நல்ல விடயங்களை நம் நினைவில் பதிவு செய்யும், மற்றும் புதிய சொற்கள், அதன் அர்த்தங்கள் என பல பயன்பாடுகளை அடைய நல்ல புத்தகங்கள் உதவியாக இருக்கும். ஆக்லாந்து பொது நூலகம் அதிக எண்ணிக்கையில் தமிழ் நூல்களை வைத்திருக்கின்றது. அருமையான சந்தர்ப்பத்தை தவறவிடாமல் அவற்றை எடுத்து படித்து பயன்பெற வேண்டும். அதுவே அங்கு தொடர்ச்சியாக தமிழ் நூல்களை பேண, புதிய நூல்களை சேர்த்துக் கொள்ள, அதன் தேவைகளை நிர்வாகத்துக்கு எடுத்துக்காட்டும். பென்மியா, மவுண்ட் ரோஸ்கில் போன்ற நூலகங்களிலேயே புத்தகங்கள் இருக்கின்றன. உங்களுக்கு அருகிலுள்ள நூலகங்களில் இருந்து இவற்றை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஏற்பாடுகள் கூட பரிந்துரைக்கப்பட்டுள்ளன. நூல் அளவே ஆகுமாம் நுண்ணறிவு என்பதற்கேற்ப நூல்களை வாசித்து அறிவை வளர்ப்போம். தமிழை வளர்க்க கரம் கொடுப்போம். பிரபல சமூக சேவையாளர், ஊடகவியலாளர், செந்தர தமிழ் செல்வருமான திரு தில்லையர் வர்ணகுலசிங்கத்தின் தேடலை உங்களுக்கு தருபவர் திருமதி ஜானகி பாஸ்கரன் அவர்கள். வணக்கம் ஜானகி பாஸ்கரன் அவர்களே.
வணக்கம். இன்று இசையின் சிறப்பு பற்றி பார்ப்போம். இசை ஒரு தெய்வீக கலை என்று கூறுவதற்கு காரணம் என்னவெனில், சிவபெருமான் கையில் டமரம், கண்ணபிரான் கையில் குழலும், சரஸ்வதி தேவியின் கையில் வீணையும் காணப்படுவது. இறைவனுக்கும் இசைக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு என்பதால் இறைவனை வழிபடுவதற்கும் அறிவதற்கும் இசை முக்கிய கருவியாகிறது. இறைவன் இசை வடிவமாக இருக்கிறார் என்று புராணங்கள் கூறுகின்றன. இசையை முறைப்படி கேட்க வேண்டும். அதற்கு வசதி வாய்ப்புகள் எல்லோருக்கும் கிடைப்பதில்லை. ஆனால் கேட்டாவது இசை ஞானத்தை ஓரளவுக்கு பெறலாம். இதனால் தான் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் கேட்டு அறியவல்ல உண்மை பொருளும் ஒரு செல்வமாக கருதப்படும் என்றார். இசை எக்காலத்திலும் உதவி செய்யும். அடிக்கடி இசையை கேட்டு வந்தால் ஞானம் பெருகும். செவியினால் இசையைக் கேட்டு இன்புறாதவர்கள் வாழ்ந்தாலும் இறந்தவர்களாகவே கருதப்படுகிறார்கள். இசை கலைஞர்கள் மூச்சு விடுவது இசையே. இசை என்பது கலை மட்டுமல்ல, இசை என்பது அறிவியலும் கூட. அவர்களுக்கு பல அடிப்படை திறன், படைப்பு திறன், அலசும் திறன், வழங்கும் திறன், தர்க்க திறன் போன்ற பல திறமைகளுக்கு அவர்கள் சொந்தக்காரர்கள். இசை என்பது செவிக்கும் மனதிற்கும் இன்பத்தை தரக்கூடிய கலை. கற்றோர் முதல் பாமரர் வரை எல்லோரையும் இன்புறச் செய்வது இசையே. இசை பயில்வதனால் அன்பு, அடக்கம், நட்பு, மன திருப்தி, சாந்தமாகிய நற்குணங்களை பெற முடிகின்றன. சில சமயங்களில் சாதாரண கருத்துக்களை வார்த்தைகளினால் வெளியிட முடியாமல் திணறுவோம். ஆனால் மிகவும் நுட்பமான கருத்துக்களையும் இசையின் மூலம் வெளியிட முடியும். மனிதனுக்கு இறைவன் கொடுத்த குரல் பேசுவதற்கு மட்டுமல்ல பாடுவதற்கும் கூட என்ற உண்மையை உணர்ந்தால் நாம் வாழ்வில் பல நன்மைகளை பெறலாம். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் ஆகிய மூவரது பாடல்களை தேவாரம் என்று கூறுவதற்கு காரணம் உண்டு. தேவாரம் என்றால் இறைவனை பற்றிய துதிப்பாடலாகும். மாணிக்க வாசகர் திருவாசகம் எனும் பதிகத்தை பாடினார். திருவாசகத்திற்கு உருகாரார், ஒரு வாசகத்திற்கு முருகார் என்பர். இசை கலைஞர்களுக்கு ஞாபக சக்தி அதிகம். மருத்துவ ரீதியாக இசைக்கலைஞர்கள் மறைமுகமாக ஆற்றும் சேவை போற்றுதற்குரியது. நன்றி, வணக்கம்.
ஆக்லாந்து பல்கலாச்சார சங்கத்தின் இவ்விருட பொருட்சேகை கண்காட்சி நாளை ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணிக்கு ஆரம்பிக்கப்படும். பல்லின தகவல்கள், செய்திகள் உங்களுக்காக. பசிபிக் பிராந்தியம் மற்றும் திபெத் ஐரோப்பிய உணவு பண்டங்கள் விற்பனை செய்யப்படும். இடம் 489 டொமினியன் வீதி, போர்ட் ஜாபஹார்த்த மண்டபம், மவுண்ட் ரீடன், ஆக்லாந்து. மதியம் முதல் மாலை வரை கண்டுகளிக்க வாரி. நுழைவு இலவசம்.
துயர் பகிர்வு. திருமதி ராஜலட்சுமி தம்பராஜா அம்மையார் இறைபதம் அடைந்து விட்டார். தாயகத்தின் கொக்குவில் உற்பத்திய புறப்படமாகவும் பிரித்தானியாவை பதிவிடமாகவும் கொண்டு தனது 100வது பிறந்த நாளை சந்தோஷமாக கொண்டாடிவிட்டு 25 நாட்கள் கடந்து இறைவனோடு சேர்ந்து விட்டார். அன்னார் இலங்கை ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரியான காலம் சென்ற திரு தம்பராஜா அவர்களின் பாசமுள்ள துணைவியும், ஜோதிராஜா ஜூகே, கிருஷ்ணராஜா நியூசிலாந்து, ரதி ஜூகே ஆகியோரின் அன்பு அன்னையும், ரஞ்சனி ஜூகே, ஜசோதரா நியூசிலாந்து, செந்தில்நாதன் ஜூகே ஆகியோரின் பாசமுள்ள மாமியும், ராஜேஷ், பாவனா, ஹரன், ஹனா, பிருந்தாவன், ரம்யா, அரவிந்தன், வைஷ்ணபிரியா, ஜனனி, பிரசாந்தன், ஜனார்த்தனன், பிரசன்னா, நிஷானி, கீர்த்தி, அலெக்ஸ் ஆகியோரின் பாசத்துக்குரிய பேத்தியும் ஆவார். இவர் கடந்த 27ஆம் தேதி அன்று ஜூகேயில் இறைவனடி சேர்ந்து விட்டார். இவரின் ஈமக்கிரியைகள் முடக்ககால நிதியப்படி நடக்கும் என்பதை இக்கனத்த மனதுடன் அறிய தருகின்றார்கள் உறவுகள். மேலதிக தொடர்புகளுக்கு மகன் கிருஷ்ணராஜா 0219910142, மருமகள் ஜசோதரா 0210272999 9 9. நன்றி.
இன்றைய சங்கநாதம் நிறைவேறும் வேளையில், வெற்றியை கடவுளிடம் கொடுத்துவிடு, தோல்வியை விதியிடம் கொடுத்துவிடு, முயற்சியை மட்டும் உன்னிடம் வைத்துக்கொள் என்று கூறி நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் திரு அற்புதசிங்கம் ஐயாவுடன் விடைபெறும் நான் உங்கள் அன்புடன் ஆஷா. நன்றி, வணக்கம்.